ओम नमो भगवदेव वासुदेवाय, ओम नमो भगवदेव वासुदेवाय, ओम नमो भगवदेव वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरये। अष्टप्रायश्रावत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतीं उत्तमश्लोकीं भक्तिं भवती नैष्ठिकी। ஸ்ரீமத் வாதம் காண்டம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கட்டது பதம் 53. ததோகரோ பகவதி பக்திம் குருததானவ ஆத்மம் அவம்பமேன சர்வத்ர சர்வபூதாத்மனி ஈஸ்வரே ததோஹரோ பகவதி பக்திம் குருததானவாம் ஆத்மா உபம்யேன சர்வத்ர சர்வபூதாத்மனி ஈஸ்வரே தத. ஆகவே ஹரோ பகவான் ஸ்ரீ ஹரிக்கு, பகவதி பரமபுருஷராகிய பக்திம் பக்தி துண்டு, குருத செய்யுங்கள், தானவா அருமை தோழர்களே, அசுரகுமாரர்களே, ஆத்ம அவபம் என தன்னைப் போலவே சர்வத்திர எல்லா இடங்களிலும் சர்வபூத ஆத்மனி அனைத்து ஜீவராசிகளின் ஆத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் இருப்பவரும் ஈஸ்வரே அனைத்தையும் ஆள்வோருமாக்கிய பரமபுருஷருக்கு மலிபெருப்பமலையிலிருந்து சில பிரபாக்கு ஜாய். எனது அருமை தோழர்களே, அசுரகுமாரர்களே, ஆகையால் தன்னூரை போலவே பிரபுரை கருதி அனைத்து ஜீவராசிகளின் பரமாத்மாவாக எங்கும் நிறைந்திருக்கும் பரமபுருஷரை மகிழ்ச்சி படுத்துவதற்கு நீங்கள் பக்தி தொண்டை மேற்கொள்ள வேண்டும். பொருளுரை: ஆத்ம அவபமேன சொல் தன்னூரை போலவே பிரபுயர்களை பற்றி எண்ணுவதை குறிக்கிறது. பக்தி தொண்டு இல்லாமல் கிருஷ்ண உறவை பெறாமல் ஒருவனால் மகிழ்ச்சி அடைய முடியாது என்று மிகவும் புத்திசாலித்தனமாக ஒருவனால் முடிவு செய்ய முடியும். ஆகவே உலகம் முழுவதிலும் கிருஷ்ண உறவை பரப்புவதே எல்லா பக்தர்களுக்கும் உள்ள கடமையாகும். ஏனெனில் கிருஷ்ண உணர்வு இல்லாத அனைத்து ஜீவன்களும் பௌதிக வாழ்வின் துன்பங்களை அனுபவிக்கின்றனர். கிருஷ்ண உணர்வை பரப்புவதுதான் மிக சிறந்த பொதுநலத்துண்டாகும். உண்மை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபால் இது பர உபகார அல்லது உண்மையான பொதுநலத்துண்டு என்று விவரிக்கப்படுகிறது. இந்த பரோபகாரான செயலானது குறிப்பாக இந்தியாவில் மனிதர்களாக பிறந்தவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாரத பூமிதையே கையில மனுஷ ஜென்ம யார ஜென்ம சாதக ஹரி கரபர உபகார சைத்தன்ய சதாமிதம். கிருஷ்ணவன் இல்லாததால் முழு உலகம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்தியாவில் பிறந்துள்ள மனிதர்கள் எல்லோரும் கிருஷ்ண உணர்வினால் தங்களுடைய வாழ்வை பக்குவப்படுத்திக் கொண்டு உலகம் முழுவதுமுள்ள அனைவருக்கும் இந்த கிருஷ்ண உணர்வனும் கடவுள் வாக்கை பரப்ப வேண்டும். இவ்வாறு கிருஷ்ண உணர்வு கொள்கைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களாலும் மகிழ்ச்சி அடைய முடியும். ஒரு திருப்தி எனது அருமை தோழர்களே, அசுரகுமாரர்களே, ஆகையால் தன்னுரை போலவே பிற உயிரை கருதி அனைத்து ஜீவராசிகளின் பரமாத்மாவாக எங்கும் நிறைந்திருக்கும் பரமபுருஷரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு நீங்கள் பக்தி தொண்டை மேற்கொள்ள வேண்டும். அதாவது பக்தி தொண்டை மேற்கொள்றதான் பகவானத்தை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்றாரு. தானவனா தானவர்கள் அசுரர்கள் அசுர குழந்தைகள் கன்சர் சொல்றாரு. அதுவும் ஆத்ம அவபம் என்னன்னா தன்னிறப்பில் மற்றவங்களுக்கு சமமாக கருது. அதாவது அர்த்தம் என்னன்னா நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சதுன்னா அமைதி கிடைச்சதுன்னா அதை மற்றவங்களுக்கும் கொடுக்குற ஒரு நல்ல மனுஷனோட தன்மை. தனக்கு என்னது நல்லது கிடைச்சதோ அதை மற்றவங்களுக்கும் கொடுக்கறது. அதே மாதிரி கிருஷ்ண பக்தின்ற ஒரு நல்ல விஷயம் கிடைச்சதுனாடி அதை மற்றவங்களுக்கும் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இது பகவானை திருப்தி பண்ணும். அது காரணத்தினாடிதான் பக்தர்களை வந்து பரதுக்க துக்கின்னு சொல்லியிருக்கு பாகவதத்தில். பரதுக்கம்னா பரணம் மற்றவங்க, துக்கம்னா கஷ்டம் மற்றவங்க, கஷ்டத்தை பார்த்து துக்கினா துக்கப்படுறவங்க. நம்ம சாதாரணமாக இதுக்கு பல இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம். பரதுக்க துக்கினா சாப்பாடு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறவங்க, ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறவங்க, வீடு இல்லாமல் இருக்கிறவங்க, இதெல்லாம் துக்கப்படலாம். பரதுக்கம் மற்றவங்க துக்கம், அதை பார்த்து துக்கிச்சு நம்ம சேவை செய்ய ஆரம்பிக்கலாம். அது உபகாரம். உபகாரம்னா மற்றவங்க துக்கத்தை நிவர்த்தி செய்ய நம்ம முயற்சி செய்யறது. ஒருத்தருக்கு சாப்பாடுல சாப்பாடு கொடுக்கலாம், ஒருத்தருக்கு ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம், ஒருத்தருக்கு வந்து வேலையில் வேலை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான துக்கம் இருக்கும். பரதுக்கம் மற்றவங்க துக்கத்தை பார்த்து ஒரு நல்ல மனுஷன் வந்து அந்த துக்கத்தை பார்த்து துக்கிச்சு அதை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்கிறது, அது வந்து உபகாரம். உபகாரம்னா உதவி. அந்த மாதிரி செய்யக்கூடிய உதவி வந்து சோசியல் சர்வீஸ் இல்லை உபகாரம்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த பிரகாமராஜா சொல்றது என்னது? பரோபகாரம். பரணம் மிக உயர்ந்த, பரம்பொருள்னு சொல்றோம் தமிழ. பரம்பொருள்னா பரணம் மிக உயர்ந்த, உபகாரம்னா மிகப்பெரிய உதவி. பரோபகாரம், பர உபகாரம். மகாபிரபு அந்த கோட் பண்ற பர உபகாரம். அந்த பர உபகாரம் வந்து என்னன்னா, எது பர உபகாரம்? இப்ப நம்ம சொன்னது ட்ரெஸ் இல்லாம ட்ரெஸ் கொடுக்கலாம், உணவு இல்லாதவங்க உணவு கொடுக்கலாம், வீடு இல்லாதவங்க வீடு கொடுக்கலாம். கவர்மெண்ட் அதான் செய்ய முயற்சி பண்ணுது. இல்லை மற்றவங்க ஒரு சோசியல் சர்வீஸில் ஈடுபடுறவங்களும் அதைத்தான் செய்கிறாங்க. அதெல்லாம் உபகாரம். இது பரோபகாரம். பரோபகாரன்றது இது பகவான் பக்தி தொண்டு ஏன் அதே பரோபகாரம்னு சொல்கிறாங்க. பகவானுக்கு செய்கிற பக்தி தொண்டை ஏன் பரோபகாரம்னு செய்கிறோம்? எல்லாத்தையும் போய் பார்க்க சாப்பாடு இல்லாதவங்ககிட்ட ஹரிகிருஷ்ணா சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? இல்லை வீடு இல்லை ட்ரெஸ் இல்லை அந்த மாதிரி என்ன பிரபாக பிரபுபாதா கூட முதல் பக்தி சித்தாந்த சிவத்தாக்கூர் பார்க்கல, அதான் சொன்னார். பக்தி சித்தாந்த சிவத்தாக்கூர் வந்து அப்போ விடுதலை அடையலை நாடு 1910-15 அந்த டைமில். முதல் தடையாக பிரபுபாதா போய் அவரை சந்திக்கிறாரு. பக்தி சித்தாந்த சிவத்தாக்கூர் சீரியஸாக கிருஷ்ண பக்தி உபதேசம் பண்ணுறாரு. அவர் ஃப்ரெண்டோடு போயிருக்காரு, சின்ன வயசு 19-20 வயசு. விடுதலை போராட்டம் வந்து ஆர்வம் ரொம்ப மனசு நிறைய இருக்கு. அவர் போன உடனே அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறப்ப, நாடு அடிமைப்பட்டு இருக்கையில், இவ்வளோ துன்பத்தில் இருக்கையில் கிருஷ்ண பக்தி எப்படி உள்ள போகும்னு கேட்குறார். மக்கள் எப்படி கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிடுவாங்கன்னாடி முத அடிமைத்தனத்திலேருந்து நம்ம விடுபடணும், இந்த கஷ்டத்துலேருந்து மக்கள் சுதந்திரமா இருந்தா தான் கிருஷ்ண பக்தி எடுப்பாங்கன்னு சொல்றாரு முதல் கேள்வி பக்தி சித்தாந்த சேத்தாக்கூர். அதாவது அர்த்தம் என்னது? எல்லாரும் சாதாரணமா நினைக்கிறது இந்த கஷ்டங்கள்லாம் போனாதான் கிருஷ்ண பக்தி எடுக்க முடியும். அப்படி இருக்கையில நம்ம பரோபகாரம்னு சொல்லி நிறைய பேர் ஃபாரின்லயும் சரி இல்லையும் சரி ஆரம்பத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா யோகிஸ் வந்து பகவான் நாமஞ்சலமும் இது பண்ணவும் செய்யற பார்த்து இந்த மாதிரி உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் உதவி செய்யாமல் சும்மா பஜனை பாடிட்டும் இது பண்ணிட்டும் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அங்கே பாகவதத்தில் வந்து பரோபகாரம், மகாபிரபு பரோபகாரம்னு சொல்கிறாரு. இவரும் யார் வந்து எல்லா ஜீவராசியும் தனக்கு சமமாக கருதுறாரோ அவர் வந்து கிருஷ்ண பக்தியை கொடுப்பாருன்னு சொல்கிறாரு பிரகலாத மகாராஜரும். ஹரவு பகவதி பக்திம் குருதா, குருதனை கொடுக்கறது. பகவதி பக்தி பகவானோட பக்தியை கொடுப்பாங்க. யார் கொடுக்கோ ஆத்மா உபமானம். இப்ப எனக்கு ரொம்ப பிரியமானவங்க தான், அவங்களுக்கு நான் தரக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப உயர்வான விஷயத்தை தான் நான் கொடுப்பேன். ரொம்ப மோசமான விஷயத்தை கொடுக்க மாட்டேன், இல்ல ஆகாத விஷயத்தை கொடுக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பிரியமானவங்க வேண்டியவங்க எனக்கு சமமா கருதுறேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, திக் ஃப்ரெண்டு, இல்ல ஃபேமிலி வைஃபோ இல்ல பிள்ளையோ யாருனாலும் நான் கொடுக்கறது வந்து பெஸ்ட் விஷயம் தான் கொடுப்பேன். கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிரியமானவங்களுக்கு நான் மோசமான விஷயத்த கொடுக்க மாட்டேன். பிரலாத மகாராஜா அதான் ஆத்ம ஔபமியம் என்னன்னா, தனக்கு சமமா ஒப்பிட்டு நோக்கிற ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு வந்து நீ கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து அரோ பகவதி பக்தி குருதா. குருதனா கொடு ஹரியோட பகவதி, ஹரியோட பகவதி, பகவதினா பெரிய பகவான், அவருக்குள்ள பக்தியை கொடுன்றாரு. ஏன் சொல்றாரு? நம்ம எல்லாரும் ரொம்ப பிரியமானவங்களுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? இப்ப காசு பணம் சேர்க்கிறோம், வீடு வாசல் சேர்க்கிறோம், எல்லாம் கொடுக்க அதெல்லாம் சொல்லலையே அவர் பிரலாத் மகாராஜர். சொத்து சுகம் வீடு வாசல் படிப்பு பெரிய வேலை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லலாமே, அவர் ஏன் அதெல்லாம் சொல்லல? ஆத்மா உபமையான ரொம்ப சீரியஸான வார்த்தை. தனக்கு சமமா கதை. ஒருத்தன் வந்து செல்ஃபிஷ், எல்லாருமே செல்ஃபிஷ், தனக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் எடுத்துக்கிடுவான் முதல். அந்த மாதிரி பெஸ்ட் வந்து மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். அப்படிப்பட்ட மனநிலையில கொடுக்க சொல்றாரு. அதனால சாதாரணமா லோ மென்டாலிட்டியில கொடுக்க சொல்ல, ஹை மென்டாலிட்டியில. ஆத்மா உபம் என்னன்னா, தனக்கு சமமா ஒருத்தரை கருதி, தனக்கு ஈக்குவலா கருதி, தனக்கு எது நல்ல செய்யுமோ அதே தான் மற்றவங்க கொடுக்கும். தனக்கு எது பெஸ்டோ அதே பெஸ்டா மற்றவங்களுக்கும் கொடுக்கறது. அந்த மாதிரி கொடுக்கக்கூடியதுல எதுன்றாரு? பகவதி பக்தி, ஹரோ பகவதி பக்தி, பகவானுக்குள்ள பக்தி. ஏன் அப்படி சொல்றாரு? இன்னைக்கு சாதாரணமா நம்ம யாரும் அப்படி செய்யல. முத பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், வீடு வாசல் வைக்கணும், இது பண்ணணும், வரிசையா சொல்றோம். நகை நட்டு வாங்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், இத பூரா நம்ம வந்து சீரியஸா இதான் பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஆத்ம ஆபம். ஏன்னா ஆத்மஜன்னு சொல்றோம், ஆத்மஜனா புள்ள. அந்த ஆத்மஜனா ஒருத்தனுக்கு சொந்தமா பிறந்த புள்ள ஆத்மஜா. அந்த பிள்ளைக்கோ இல்ல உற்றா இருக்கோ தனக்கு அவன் ஆத்மஜனா ஆத்ம ஆபம் ஏன்னா தனக்கு சமமா. ஆத்மஜனா புள்ளதான் முத பிள்ளைக்கு எல்லாரும் அதைத்தான் செய்யணும்னு நினைக்கிறான். குறை இல்லாம இதெல்லாம் செய்யணும். ஆனா ஏன் பிரலாத் மகாராஜர் அது எதையும் சொல்லாம பகவதியும் பக்தியும்னு சொல்லியிருக்காரு? ஏன் சொல்றாரு? ஏன் சைதன்ய மகாபிரபு அதை பர உபகாரம்னு சொல்றாரு? நம்ம ஏகப்பட்ட உபகாரம் செய்யலாம், ஆனா சைதன்ய மகாபிரபு ஏன் பர உபகாரம்னு சொல்றாரு? மிகப்பெரிய உபகாரம்னு ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாரு? ஆளுக்கு ஒரு பதில் சொல்லாம, ஆயிரக்கணக்கான தூக்கணக்கான பதில் இருக்கு. ஏன் அந்த மாதிரி சொல்ற? பக்தி கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கா சாலும். இன்னும் வேற ஜரணம் பண்ணோம்ல, எனக்கு தேவையில்லை. இந்த வாழ்க்கையை நான் நடத்துறதுக்கு என்ன இது பண்றேன்? எப்படினாலும் எனக்கு மரணம் வரத்தான் போப்பு. எதுக்காக வேண்டி? ஒன்னு வந்து கிருஷ்ணபக்தி தான், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்னொன்னு இன்னும் வேற விதமா சொல்லணும், கிருஷ்ணபக்தி இல்லைன்னா மற்றெல்லாம் வேஸ்ட். ஏன் வேஸ்ட்? எதுவுமே அந்த என்ஜாய்மெண்ட் கூட பண்ண முடியாது. படிச்சிருக்கலாம், பெரிய படிப்பு இருக்கலாம், பெரிய வேலை இருக்கலாம், பெரிய சொத்து இருக்கலாம், பெரிய சுகம் இருக்கலாம், ஆனா இந்த கிருஷ்ணரோட கருணை இல்லைன்னா மனம் பேதலிச்சு போய் தெரியலாம். எத்தனையோ பார்க்கலாம் இன்னைக்கு மாடர்ன் யூத், நவீன இளைஞர்கள் வந்து மனம் அவ்வளவு சஞ்சலத்தில் அலைகிறத பார்க்குறோம். எல்லாம் இருக்கு. பிரபுபாத காலத்தில் பார்த்தாரு ஹிப்பீஸ். ஹிப்பினா நம்ம நினைக்கிற மாதிரி கேவலமானவங்க கிடையாது. அவங்களாம் ரொம்ப வேந்த குடும்பத்தில் பிறந்தவங்க, நல்ல பில்லியன் பாய்ஸ், பில்லியன் கேர்ள்ஸ், நல்ல இன்டெலிஜென்ட். ஆனா அவங்க வந்து இந்த வாழ்க்கை வந்து வெறும் இன்னும் உறங்கி கூடி கழிக்கிறதா வாழ்க்கைன்னு நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ நேர்முகமா மறைமுகமா இந்த மூணுல தான் முடியுது. உண்ணுதல், உறங்குதல், கூடுதல், தற்காத்துக் கொள்ளுதல். உண்டு உறங்கி கூடி சேஃப்டியா இருந்தா வாழ்க்கை பெர்ஃபெக்ட்னு நினைக்கிறோம். அவங்க அதுல வெறுத்து போச்சு. ஏன்னா உன்னதும் உறங்குதலும் கூடுதலும் பாதுகாத்துக்கிறோம், ஒரு அற்ப சுகம் தான். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வெறுப்படைக்கும். அதனாடி வெறுப்படைஞ்சு அவங்க வெளியே வந்த நாடி அவங்க வந்து ஹிப்பீஸாக அலைஞ்சு திரிஞ்சாங்க. உண்மையில் அவங்க வந்து வாழ்க்கையோட அடிப்படை சுகங்களை வந்து அளவுக்கு அதிகமாக சேஃப்டி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காமல் வந்தாங்க. ஆனால் அது வந்து வாழ்க்கையோட அல்டிமேட்டாக வந்து திருப்தி பண்ணாரு. ஆனால் அந்த கிருஷ்ண பக்தி வந்தப்போ அதை டவுட்டல் பண்ண முடியுது, அதை டவுட்டல்னா ஒழுங்குபடுத்த முடியுது, டியூன் பண்ண முடியுது. படித்த படிப்பு இருக்குது, நிறையா படிச்சிருக்கலாம், ஆனால் மனம் பேதலிச்சு சஞ்சலிச்சு மனம் சஞ்சலப்பட்டால் அந்த படிப்பு வந்து பிரயோஜனம்னா போகுது. வேலை பார்க்கலாம், சம்பளம் கை நிறைய காசு இருக்கலாம், ஆனால் அந்த மனம் வந்து கிருஷ்ண பக்தியில் ஒழுங்கு இல்லைன்னா பூரா சஞ்சலமாகும். அதே மாதிரி குடும்பத்தில் நிறைய வசதி வசதி பண்ணி கொடுக்கலாம், ஆனால் கிருஷ்ணோட கருணை இல்லைன்னா அந்த வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கும். பார்க்கலாம், எவ்வளோ பணக்காரங்க வசதி உள்ளவங்க சொத்து சோகம் எல்லாத்தையும் செட் பண்ணி தான் ஒரு கல்யாணமோ ஒரு படிப்போ இதோ பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் எத்தனை பிரச்சனை எவ்வளோ வரும். ஃபண்டமெண்டல் என்னன்னா கிருஷ்ண பக்தி இருந்தால் தான் மற்ற எல்லாமே முடியும். பேருக்கு நீர் ஊற்றினாதான் எங்கெங்க போய் சேரும், இலை காய் பழம் தண்டு எல்லாத்தையும். அதே மாதிரி கிருஷ்ண பக்தி இருந்தால் தான் வாழ்க்கையோட மற்ற அங்கங்களும் திருப்தி ஆகும். வயிற்றுக்கு சோறு போட்டால் தான் உடம்பு பூரா பலமாகும். அதே மாதிரி கிருஷ்ண பக்தி கிருஷ்ணனை திருப்தி பண்ணாதான் நம்முடைய வாழ்க்கையோட மற்ற அங்கங்களும் திருப்தி ஆகும். இதனாடி தான் பர உபகாரம்னு சொல்கிறார் மகாபிரபு. இங்கே வந்து ஆத்மா உபமேனை யார் ரொம்ப பிரியமோ சமம் நடத்துறோ அவங்களுக்கு வந்து ஹரோ பகவதி பக்தின். அதனாடி தான் பகவானை இதை பற்றி சொல்லும் போதும் பகவான் முக்தி வரைக்கும் கொடுத்துறாரு ஆனால் பக்தியை தரமாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹையஸ்ட் பக்தி மிக முக்கியமாக நம்ம வந்து ரொம்ப கான்சியஸ்னஸ் தெளிவாக இருந்தால் தான் வாழ்க்கையில் எதை தேடணும் எதை விடணும்னு தெரியும். குப்பை கூளங்களை சேர்த்துக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் வந்து வைரத்தை விட்டுருவோம். அதே மாதிரி பகவானுக்குள்ள பக்தி வந்து வைரம் மாதிரி அது வந்து கொடுக்க சொல்லி இந்த ஸ்லோகத்தில் வந்து பிரகலாத் மகாராஜா தன் ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறாரு, ஆத்மோபமேன்னு சர்வத்திர சர்வபூதான ஈஸ்வரே. அன்னாடி பகவானை வந்து அவரை பற்றி சொல்லும்போது சர்வபூதான ஈஸ்வரி, பூதான ஈஸ்வரே, சர்வத்திர சர்வபூதாத்மன ஈஸ்வரே, எல்லா ஜீவராசிகளையும் சமமாக இருக்கிறார். அவர்கிட்ட வந்து பக்தி அந்த ஹரோ பகவதி பக்தி, அவருக்கு வந்து பக்தியை உண்டாக்கி கொடு, யாரை வந்து நீ பிரியமாக இருக்க. அதுக்காக அதே மாதிரி நம்மளும் யாருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும். இதெல்லாம் ஃபாலோ ஆகிடும். ஒருத்தடா நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு சின்ன நம்ம கோயிலே நடந்த இன்சிடெண்ட், ஒரு 10 வருஷம் இருக்கும், 8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 8-9 வருஷம் முன்னாடி. ஒருத்தர் வந்து கோயிலுக்கு வந்துட்டு இருந்தார், அப்போ ஜபம் பண்ணிட்டு இருந்தார். ஆரம்ப காலம் ஸ்டேஜ் எல்லாரும் வந்து கஷ்டங்களை சொல்கிறது வழக்கம். அவர் வந்து என்கிட்ட வந்து ஒரு கஷ்டம்னு சொல்ல ஆரம்பித்தார். சாதாரணமாக சில பேர் கஷ்டம் சொல்ல விலாபாரியாக விரித்து சொல்லுவாங்க, இவரும் சொல்ல ஆரம்பித்தார். பிரச்சனை வந்து என்னென்னா ஃபேமிலியில் வந்து பிரச்சனை, ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு போய் தனியாக இருக்காங்க, இவர் தனியாக இருக்காரு ஒய்ஃப் தனியாக இருக்காரு. நான் ஒன்றுமே சொல்ல, கொஞ்சம் ரொம்ப பெரிய ஃபைன்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல ஆரம்பித்தார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஜபம் சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். ஒரு வாரம் கழித்து வந்தார். வந்தப்போ முதல் வந்து ஒரு ரவுண்டு ஜபம் பண்ணிங்களான்னு திருப்பி ஆரம்பித்தார். ஒரு ரவுண்ட் ஜபம் ஒழுங்காக பண்ணலைன்னாரு. சரி ஒழுங்காக பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அடுத்த வாரம் ஒழுங்காக ஒரு ரவுண்டு ஜபம் பண்ணிட்டு வந்தார். கிருஷ்ணன் கோயிலுக்கு ரெகுலராக வாங்க, வந்து ஒரு ரவுண்டு ஜபம் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்தோடனே மாமனார் பேசினார் ஃபோனில் அப்படின்னாரு. சார் சந்தோஷம், ஒரு 2 ரவுண்டு பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். உடனே அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் ஏதாவது கழிச்சு ஒரு 2 ரவுண்டு சொல்லிட்டு அப்புறம் வந்தார். வந்தோடனே என் ஒய்ஃபு பேசினா போ, சரி சந்தோஷம்னு வந்து. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே நான் பேசலை, ஒரு 1.5-2 மாதம் இருக்கும். அப்புறம் ஒரு நாள் அவர் வந்தார், ஒய்ஃப் என்னோட சேர்ந்து வாழ்கிறாங்க வந்துட்டாங்க அப்படின்னு. சார் சந்தோஷம் அப்படின்னு. அதாவது அடிப்படை என்னன்னா ஒவ்வொருத்தர் உதிலையும் இதை தான் பூத சர்வபூத ஆத்மனி ஈஸ்வரேனா, பூத ஆத்மனா ஜீவன், எல்லா ஜீவனோட இருதயத்திலும் அவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து கைட் பண்ணி குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் மனுஷன் தீக்கிறது வேற, தெய்வம் தீக்கிறது வேற, அந்த ஆத்மனி சர்வபூத அவர் உள்ள உட்காந்துட்டு ரெண்டு பேரை கரெக்ட் பண்ணி விடையில அந்த பிரச்சனை வந்து சுமூத்தா போயிடும். அந்த மீடியேஷன் அந்த கோஆர்டினேஷன் எப்படி உருவாக்குறதுனா இந்த பகவான் நாம தான் சிங்க்ரனைஸ் பண்ணும். ரெண்டு பக்கமும் பகவான் நாம சொல்லையில சிங்க்ரனைஸ் ஆகிடும். சிங்க்ரனைஸ்னா ரேடியோவில் டியூன் பண்ற மாதிரி, அந்த ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணாதான் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து ரிசீவ் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் அந்த காலத்தில் இந்த காலத்து ரேடியோவில் கிடையாது டியூன் பண்ணுறது, அப்புறம் ஃபைன் டியூனிங்லாம் இருக்குது. ரெண்டு சுவிட்ச் இருக்கும், ஒன்று வந்து மெயின் டியூனிங் ஃப்ரீக்வன்சிக்கு அதுபடியே ஸ்டேஷனை கேட்ச் பண்ணுறது, இன்னொன்று ஃபைன் டியூனிங் பண்ணி அப்படியே அதை கரெக்டாக டியூன் பண்ணுறது. இந்த பகவான் நாமத்தை சொல்லும்போது டியூன் ஆகுது, ரெண்டு எல்லார் மைண்டும் டியூன் ஆகுது. அந்த டியூன் ஆகுறதுனாடி பகவான் மெசேஜ் வந்து கிளீனாக யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அந்த கோட்டா அவர் டிரான்ஸ்மிட் பண்ணிடுறாரு. அது காரணத்தினாடி பிரச்சனை வந்து சுலபமாக தீரும். இது அனுபவபூர்வமாக பார்த்தேன், எதுவுமே நான் சொல்யூஷன் சொல்லலை, எதுவுமே நான் பெரிய ஆராய்ச்சி பண்ணலை, மணிக்கணக்காக உட்காந்து பஞ்சாயத்துவம் பண்ணலை, அவங்க ஹஸ்பண்டோ அவங்க ஒய்ஃபோ அவங்க மாமனாரோ யாரையும் பேசலை, ஜஸ்ட் இந்த ஜபத்தை பண்ணிட்டு வாங்கன்னு கிளீனாச்சு. எவ்வளோ பேர் பிரபுபால் அதே மாதிரி தானே சொன்னார், கட்ட வந்து சேர்ந்து அவங்க வந்து ஆயிரம் பிரச்சனையோட வந்தாங்க, கட்டப்பட்டோட வந்தாங்க, ஒண்ணுமே சொல்ல பிரபுபாதா ஹரே கிருஷ்ணம் வந்தாங்க, ஜபம் பஜன் பண்ணாரு, எல்லாம் சேர்ந்து பாடுங்கனாரு, பிரசாதம் ஒண்ணு அப்பதான் விருந்தெல்லாம் கிடையாது, ரெண்டு ஆப்பிள் பழம் தான் வெட்டி ஆளுக்கு ஒரு துண்டு பிரசாதமா கொடுத்தாரு, அதுலதானே எல்லாம் பக்தியில வந்தாங்க. பகவான் கருணை வந்து இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் முக்கியமான பூத ஆத்மனி ஈஸ்வரேனா, ஒவ்வொரு ஜீவராசி இதயத்துல இருக்கிற அந்த பகவான் வந்து அவரை வந்து நீ வந்து அந்த அவருக்குள்ள பக்தியை கொடு, ஹரோ பகவதி பக்தியும் கொடு, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து யாரை நீ விரும்புறியா அவங்க பிரச்சனை தீரும். அதுதான் பர உபகாரம். மித்தையெல்லாம் வந்து சாதா உபகாரம், உபகாரம்னா உதவி, பர உபகாரம்னா மிகப்பெரிய உதவி வந்து பகவான் நாமத்து. இது கன்வின்ஸ் ஆகிறது நிறையா பேருக்கு கஷ்டம், சமயத்தில் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேணா பிரபு எல்லாம் சரிட்டா இருக்கும், மற்றவங்க எங்களுக்கெல்லாம் சரி பிரபுபாதாக்கணும்னா சரியா இருக்கும், எங்களுக்கெல்லாம் அது ஒத்து வராது. கண்டிப்பா வந்து எல்லாரும் பகவானோட அம்சமா இருக்கிறனாடி எல்லாருக்குமே இந்த சுலபமா இது உருவாகும். அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த ரியலைசேஷனும் கிடைச்சதுன்னா பகவான் எல்லாத்தையும் சாங்ஷன் பண்றவர். சரி ஒஸ்ட் கேஸ் நம்ம எடுத்துக்கிடுவோம், எல்லாமே நமக்கு இருக்கு, வீட்டே லாஜிக்ல வந்து இன்னொரு வகையும் இருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்டா, ஐ ஹவ் எவ்ரி திங், எல்லாமே சொத்து சுகம் வாசல் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. ஆனா எத்தனை பேர் வாழ்க்கை நொடியில கொலாப்ஸ் ஆகுறத பார்க்கணும், எல்லாம் சுமூத்தா இருக்கானே நிம்மதியா இருக்க முடியாது, காரணம் கிருஷ்ண பக்தி மிஸ் ஆகுது. அது பிரச்சனை 100% தீக்கமான தீக்காது. அதான் கிருஷ்ண பகவத்கீதையில சொல்றாரு, நீ ஆயிரம் எல்லாமே இருந்ததுனாலும் ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி துக்க தோசான்னு தர்ஷனம், உடம்புக்கே எத்தனை பிரச்சனை இருக்கு, பிறப்பு இறப்பு முப்பு பிணி, அது போக மனசுக்கு கோடி பிரச்சனை, இத்தனையும் எப்படி தீக்கிறது? இந்த பகவான் ஒன்று தான் தீக்க முடியும், பகவான் பக்தி தான். இதெல்லாம் வந்து புத்திசாலி, அதனால பிரபுபாத சொல்ற புத்திசாலின்னு சொல்றாரு. ஏன்னா புத்திசாலியா இருக்கிறவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலி இதுதான் ரியல் சொல்யூஷன் வர்றாங்க. இந்த கட்டம் போட்டு கேம் இருக்கு, இந்த முனையில அவர் அந்த முனையில போய் விடுன்னு அந்த சின்ன பிள்ளைகளை தோணும், அந்த பாதை இப்படி இப்படி ஜிக்ஜாக்கா இது பண்ணி கண்ட மணிக்கு அந்த கட்டம் போட்டு ஒன்று இருக்கும், அதை தேடி தேடி அந்த பாதையை போய் பாதியில் முட்டி நிற்கும், பாதியில் எது நிற்கும், பாதியில் வெளியே வர முடியாது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் இந்த பாதை நல்லா இருக்கும், சொத்து சுகம் சேர்த்தா நல்லா இருக்குன்னு வாழ்க்கையில் 50% 70% டைம் அதில் சேர்த்து கடைசியில் போய் முட்டி நிற்கும், டெட் எண்டில் நிற்கும், இல்லைன்னா பிரச்சனையில் நிற்கும். சரி ரிட்டர்ன் திருப்பி வந்து பணம் காசுலாம் போன பிறகு திருப்பி இன்னொரு பாதையை ஆரம்பிப்போம், ஓகே கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கை நடத்தி எல்லாமே அந்த பாதை போய் அது இன்னொரு இடத்துல முட்டி நிற்கும், இன்னும் இப்படியே பல பாதை முட்டி முட்டி நின்று கடைசியில் வெளியே போற பாதை வந்து புத்திசாலி வந்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க, இந்த பாதை போச்சு இந்த பாதை போகாது, இந்த பாதை போகாது இந்த பாதை போகாது, நேதி 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 தான் இது, இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை, இதெல்லாம் எனக்கு திருப்தி பண்ணாது, இதெல்லாம் எனக்கு கொண்டு போய் சேர்க்காத அமைதி தராதுன்னு, இதுதான் நேதி தத்துவம்னு சொல்றது. நேதி நேதினா இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இதுலன்னு புத்திசாலி டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டே வர்றான், இதை பூரா டிஸ்கிரிமினேட் பண்ணி இதுதான் அப்படின்னு அரையர் பகவதியும் பக்தியும், அந்த பகவானுக்கு பக்தி தான் எனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி வர்றான். பிரபுபாத இதே தான் இன்னொரு கதையா சொல்றாரு, இந்த மாதிரி கப்பல் வந்து கிளம்பும் போது கரையில நிக்கிறப்போ ஒரு குருவி வந்து படுத்து தூங்கிருது, கப்பல் நங்கூரை எடுத்து நடுக்கடலை போய் நின்றுது, அந்த கப்பல் வந்து என்ன குருவி என்ன செய்யுது, நடுக்கடலை குருவிக்கு ஒன்றும் கிடைக்காது, அதனால கப்பல் அந்த குருவி பறந்து போகுது, ஒரு தசை கலக்க ரொம்ப தூரம் பறந்து பார்க்குறது எந்த தீவு எதுவும் கிடையாது, சரி திருப்பி பறந்து வந்து இதுக்கே வந்து சேருது, இந்த மரத்துக்கே வந்து சேருது, கப்பலுக்கே நங்கூரத்துக்கே வந்து சரி கப்பல் பாய்மரத்துக்கே வந்து சேருது. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட ஆசை, சரி இன்னொரு பக்கம் நிலம் இருக்குமா போவோம், வசதி சுகம் இருக்குமா, நம்ம சுகம் இருக்குமான்னு போறோம், இங்கிட்ட வந்து காசு பணத்துல சுகமா, இங்கிட்ட குடும்ப வாழ்க்கையில சுகமான்ற மாதிரி, இந்த மாதிரி ரெண்டாவது இந்த பக்கம் குருவி பறக்குது மேற்க, இந்த மாதிரி போய் இந்த மாதிரி ரொம்ப தூரம் பறக்குது, பறந்து திரும்பவும் ஒரு தீவு இல்லாட்டி திருப்பி வந்து சேருது, திருப்பி தெற்க வடக்க எல்லா பக்கம் பறந்து கடைசியில் புறப்பாது அந்த கதையில சொல்லி முடிக்க முடிச்சு கடைசியில் அந்த பறவை வந்து இனி வழியே இல்லை இதுதான் ஒரே இடம்னு இங்கே செட்டில் ஆகுது. அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து புத்திசாலி வந்து எல்லா விதமான உபகாரங்களும் வசதிகளும் எல்லாம் பார்த்து இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வராது நிம்மதியை தராதுன்னு புத்திசாலி கடைசியில் பகவதும் சொன்னார். அதைத்தான் கீதியில் கடைசியில் சர்வதர்மான் பரிதஜியா மாமேகம் சரணம் ரஜான்னு சொல்கிறாரு. சர்வ தர்மங்களையும் விட்டுட்டு ஆண்டா வான்னு சொல்கிறாரு. ஏன்னா மித்ததெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தேன்னா அது வெயிட்டாக இருக்கும் முன்னாடி வர முடியாது. அந்த வெயிட்டையெல்லாம் விட்டேன்னா தான் கொஞ்சம் நீ தண்ணியில் ஆயிரம் கிலோ வெயிட்டோட ஒருத்தர் இறங்கினா நீந்த முடியுமா நீச்சல் தெரிஞ்சாலும். அதே மாதிரி இந்த வெயிட்டெல்லாம் கழட்டி விட்டால் தான் நீந்த முடியும் மிதக்க முடியும். அதே மாதிரி இத்தனை வசதிகளும் உலகத்தையும் போட்டு நிரப்பி மனசையும் உடலையும் நிரப்பி வச்சுட்டு ஒருத்தர் நீந்த முடியாது. அதெல்லாம் ட்ராப் பண்ணுன்னா ஈஸியாக நீ ஃப்ளோட் ஆகலாம் அப்படின்னு. அதான் சர்வ தர்மம் பரிதஜியானா விட்டுரு, சர்வ தர்மங்களையும் விட்டுட்டு மாமே என்ன சரணடா நான் உன்னை காப்பாத்துறேன். இதுதான் நிறைய டீப் தாட்ஸ்லாம் இருக்குது. அது ஏன் பகவதி பக்தின்றது வந்து இவ்வளோ முக்கியன்றதுக்கு வந்து எவ்வளோ நாள் சொல்ல ஓல் பாகவதமே இதுக்க வேண்டியதான். ஓல் பாகவதமே பகவான் பக்தியை பற்றி சொல்ல. ஹரே கிருஷ்ணன் ஜாய் ஸ்ரீமத் பாதம் ஜாய் ஸ்ரீ பிரபாகர்.